லவுடேட்டூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்புள்ளங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் விருந்தாக வத்திக்கான் வானொலி இன்று வழங்கும் நிகழ்ச்சிகள் விதையாகும் கதைகள், விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். விதையாகும் கதைகள், அழுகி கிடக்கும் கிழங்குகள்.
ஆசிரியர் ஒருவர் தன் மாணவர்களிடம் அடுத்த நாள் பள்ளிக்கு வரும்போது ஒரு பையில் உருளைக்கிழங்குகளை கொண்டு வரும்படி சொன்னார். அடுத்த நாள் மாணவர்கள் ஆளுக்கு ஒரு பையில் கிழங்குகளை கொண்டு வந்தனர். வகுப்பில் நுழைந்த ஆசிரியர் மாணவர்களிடம், உங்களால் மன்னிக்கவே முடியாது என்று கருதும் மனிதர்களை எண்ணி பாருங்கள், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிழங்கு என்ற கணக்கில் அவர்களின் பெயர்களை அந்த கிழங்குகளில் எழுதுங்கள் என்று கூறினார். ஒவ்வொரு மாணவரும் தங்கள் பையிலிருந்த கிழங்குகளில் பெயர்களை எழுதினர். பெயர்கள் எழுதப்பட்ட அக்கிழங்குகளை ஒவ்வொரு மாணவரும் தங்களோடு 2 வாரங்கள் வைத்திருக்க வேண்டும் என்றும், அவர்கள் போகும் இடத்திற்கெல்லாம் அந்த பைகளை சுமந்து செல்ல வேண்டும் என்றும் ஆசிரியர் கட்டளையிட்டார். 1 வாரம் முடிவதற்குள் மாணவர்கள் சுமந்து திரிந்த பைகளில் இருந்த கிழங்குகள் அழுகிப்போக ஆரம்பித்தன. அவற்றிலிருந்து துர்நாற்றம் வீசியது. மாணவர்கள் ஆசிரியரிடம் சென்று அந்த பைகளில் இருந்து வந்த துர்நாற்றத்தை தங்களால் தாங்க முடியவில்லை என்று முறையிட்டனர். ஆசிரியர் அவர்களிடம், இதுதான் உங்களுக்குள் நிகழ்கின்றது. அந்த பை உங்கள் உள்ளம். அதில் அழுகி கிடக்கும் கிழங்குகள் நீங்கள் மன்னிக்க இல்லாமல் சுமந்து திரியும் உணர்வுகள் என்று கூறினார்.
ஒரு உலோக கிண்ணத்தில் வைக்கப்பட்டுள்ள அமிலமானது எப்படி அந்த கிண்ணம் முழுவதையும் அழித்து விடுகின்றதோ, அதேபோல் மன்னிக்க மறுக்கும் உள்ளங்களில் குடியிருக்கும் வெறுப்பு உள்ளம் என்ற கிண்ணத்தை முற்றிலும் அரித்து அழித்துவிடும்.
விவிலிய தேடல், சிலுவையில் அறையப்பட்டவரின் அழைப்பு, பகுதி 3.
எனது அருமை அன்புள்ளங்களை, சிலுவையில் அறையப்பட்டிருந்த இயேசு, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று எழுப்பிய வேண்டுதலில் நமது தேடல் பயணம் தொடர்கின்றது. சென்ற விவிலிய தேடலில் எத்தனை முறை மன்னிப்பது என்ற கேள்விக்கு கணக்கு பார்க்காமல் எப்போதும் மன்னிக்க வேண்டும் என்று பதில் சொன்னார் இயேசு. இன்று எதற்காக மன்னிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு காரணம் பார்க்காமல் கனிவுடன் மன்னிக்க வேண்டும் என்று கல்வாரி கூற்றின் வழியே இயேசு கூறுகின்றார். அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நம் தேடலை ஒரு கற்பனை நிகழ்வுடன் துவக்குவோம். வீட்டிலிருந்த அழகான பளிங்குச் சிலை ஒன்று உடைந்துவிட்டது என்று கற்பனை செய்து கொள்வோம். இது விபத்தா, தவறா, குற்றமா அல்லது மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றமா? வழக்கை ஆரம்பிப்போம். பளிங்குச் சிலை உடைந்தது ஒரு நிகழ்வு. அதை ஒரு விபத்தாகவோ குற்றமாகவோ பார்ப்பதற்கு பின்னணி விவரங்கள் தேவை. அதைவிட எந்த கண்ணோட்டத்தில் அந்த நிகழ்வை பார்க்கிறோம் என்பதும் முக்கியமான ஓர் அம்சம்.
உடைந்தது எப்படிப்பட்ட சிலை? சந்தையில் குறைந்த விலைக்கு வாங்கப்பட்டதா, அல்லது நமது தந்தையோ உறவினரோ அயல்நாட்டிலிருந்து வாங்கித் தந்த பரிசா, அல்லது பல ஆண்டுகளாய் வீட்டில் பாதுகாக்கப்பட்டு வரும் பாரம்பரிய சொத்தா, அல்லது நாம் தினமும் ஜபங்கள் செய்வதற்கு நம் வீட்டில் வைக்கப்பட்டுள்ள திரு உருவமா? உடைந்தது எது என்ற ஒரு கேள்விக்கே இத்தனை கோணங்கள் இருந்தால் இன்னும் மற்ற கேள்விகளையும் ஆய்வு செய்ய வேண்டும். அன்பு இதயங்களே, வழக்கை தொடர்வோம். உடைத்தது யார்? நம் வீட்டின் செல்ல பிள்ளையா, வீட்டுக்கே பெரியவரா, அல்லது வீட்டில் பணி செய்யும் ஒருவரா? எப்படி உடைந்தது? தவறுதலாக, கவனக்குறைவாக தட்டிவிடப்பட்டதா, அல்லது பலமுறை அதை பற்றி எச்சரிக்கைகள் கொடுத்தும் அவற்றை சட்டை செய்யாததால் ஏற்பட்டதா, அல்லது கோபத்தில் வேண்டுமென்றே அது உடைக்கப்பட்டதா?
அன்பு இதயங்களே, எந்த ஒரு நிகழ்வுக்கும் பின்னணியில் பல விவரங்கள் உள்ளன. ஒவ்வொரு விவரமும் வெவ்வேறு கண்ணோட்டத்தை உருவாக்கும். அந்தந்த கண்ணோட்டத்தை பொறுத்து அந்த நிகழ்வு ஒரு விபத்தா, தவறா, குற்றமா என்பதெல்லாம் முடிவாகும். விபத்து என்றால் மன்னிப்பது எளிதாகும். தவறு என்றால், குற்றம் என்றால், பெரும் குற்றம் என்றால் மன்னிப்பது கடினமாகும். அன்பு இதயங்களே, நிகழ்வின் தீவிரம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன்னிப்பதும் கடினமாகிவிடும். இந்த தீவிரத்தை கூட்டுவதும் குறைப்பதும் எது? நிகழ்வு அல்ல, அதனை காணும் கண்ணோட்டம். கண்ணோட்டம் மாறினால் மன்னிப்பு எளிதாகும், மன்னிப்பு எளிதானால் வாழ்வும் நலமாகும். அன்பு இதயங்களே, இந்த வழக்கை ஆரம்பித்ததே தீர்ப்பு சொல்வதற்கு அல்ல. வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்வையும் சரியான கண்ணோட்டத்துடன் காணும் மனம் இருந்தால் மன்னிக்க முடியும் என்ற பாடத்தை புரிந்து கொள்ள.
மன்னிப்பவன் தான் மனிதன், மன்னித்து மறப்பவன் மனித தெய்வம். மன்னிப்பவன் தான் மனிதன், மன்னித்து மறப்பவன் மனித தெய்வம்.
அன்பு இதயங்களே, ஒரு சிலை உடைந்து போகும் போதே இத்தனை சிக்கல்கள் எழுந்தால், நம் மனம் உடைந்து போகும் போது இன்னும் எத்தனை சிக்கல்கள் எழும்? நம் மனதை உடைய விடுவதும் உடையாமல் பாதுகாப்பதும் நம் கைகளில், நம் கண்ணோட்டத்தில் உள்ளன. அன்பு நெஞ்சங்களே, நமது வழக்கை மீண்டும் எடுத்துக் கொள்வோம். நம் குடும்பத்தின் கள்ளங்கபடற்ற குழந்தை ஒன்று தளிர் நடை போட்டு நடந்து சென்ற போது அச்சிலைக்கு அருகே நிலை தடுமாறியதால் பளிங்கு சிலை மேல் கை வைக்க அது கீழே விழுந்து உடைந்து விட்டதென வைத்துக் கொள்வோம். அந்த சிலை உடைந்த சப்தத்தில் குழந்தை வீறிட்டு அழுகின்றது, அல்லது அந்த சிலை உடைந்த போது அதன் ஒரு துண்டு குழந்தையை காயப்படுத்தி விடுகின்றது என்றும் கற்பனை செய்து கொள்வோம். உடைந்த சிலையை விட அழுகின்ற குழந்தை அல்லது காயப்பட்ட குழந்தை நம் முழு கவனத்தை பெறும் அல்லவா?
இந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டது? சிலை உடைந்தது குழந்தை அறியாமல் செய்துவிட்ட ஒரு விபத்து என்ற கண்ணோட்டத்தால் மாற்றம் ஏற்பட்டது. சிலையை விட குழந்தை நமக்கு முக்கியமாகி போனதால் மாற்றம் ஏற்பட்டது. அன்பு இதயங்களே, தவறு மன்னிப்பு என்ற எண்ணங்களையெல்லாம் கடந்து அழுகின்ற குழந்தையை வாரி அணைக்க வேண்டும் என்ற பாசமும் அன்பும் மற்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் புறந்தள்ளி விடுகின்றனவே, அது ஓர் அழகிய மாற்றம். அன்பு இதயங்களே, அறியாமல் நடந்துவிட்டதாய் நாம் உணரும் ஒரு நிகழ்வுக்கு மன்னிப்பு அளிப்பது எளிது. ஆனால் மனசாட்சியே இல்லாமல் திட்டமிட்டு குற்றம் புரிவோரை சந்திக்கும் போது மன்னிக்க முடியாமல் நாம் கஷ்டப்படுகின்றோம். அத்தகைய சூழலிலும் நாம் மன்னிப்பை எப்படி வழங்க முடியும் என்பதுதான் அன்று கல்வாரியில் இயேசு நமக்கு சொல்லித்தந்த பாடம்.
தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்ற அற்புத சொற்களை நாம் அடிக்கடி கேட்டுவிட்டதால், இச்சொற்களை இயேசு சிலுவையில் இருந்து மிக அமைதியாக சர்வ சாதாரணமாக சொன்னது போல் உணரும் ஆபத்து உண்டு. ஆனால் அன்பு உள்ளங்களே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் சொல்வதற்கு இயேசு உடல் அளவில் மரண வேதனை அடைந்திருப்பார். அதேபோல் உள்ளத்தளவிலும் இந்த வார்த்தைகளை சொல்லும் உன்னத நிலைக்கு வருவதற்கு மனிதர் என்ற முறையில் இயேசு மிகவும் போராடியிருப்பார். அந்த போராட்டத்தின் இறுதியில் இயேசு கொண்ட கண்ணோட்டமும் அதன் விளைவாய் அவர் எடுத்த முடிவும் ஓர் இறை வேண்டலாய் தந்தையை நோக்கி எழுகின்றது. தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லுகின்றார்.
தெளிவாக திட்டமிட்டு செய்த குற்றத்தை தெரியாமல் செய்ததாக எப்படி இயேசுவால் கூற முடிந்தது? இயேசு விண்ணகத் தந்தையிடம் பொய் சொல்கின்றாரா? குற்றங்களை மூடி மறைக்கின்றாரா? எனது அருமை அன்புள்ளங்களே, நம் இல்லங்களில் இதையொத்த நிகழ்வுகள் அவ்வப்போது நடப்பதை நாம் அறிவோம். மகனோ மகளோ தவறு செய்துவிடும்போது அதை அப்பாவிடம் பக்குவமாக எடுத்துச் சொல்லும் அம்மாக்களை நினைத்து பார்க்கலாம். பிள்ளைகள் செய்த தவறை மூடி மறைக்கவோ அல்லது வேறுவிதமாக சொல்லவோ அன்னையர் எத்தனை வழிகளில் முற்படுவார்கள். அன்பு இதயங்களே, யூத குருக்களும் ரோமைய படைவீரர்களும் செய்த குற்றங்களை இயேசு இறைவனிடம் சொல்வதை இப்படி ஒரு கண்ணோட்டத்தில் நாம் சிந்தித்து பார்க்கலாம். பரிந்து பேசுவது என்று இதற்கு நாம் பெயரிடுகின்றோம். இயேசுவின் கூற்றை பொய் என்று சொல்வதற்கு பதிலாக பரிவினால் அன்பினால் எழுந்த வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம் என்று நாம் சொல்ல முடியும்.
அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே.
அன்பு இதயங்களே, ரோமைய அதிகாரிகளும் யூத மத தலைவர்களும் இந்த சிலுவை தண்டனையை ஏன் வழங்கினர் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். தாங்கள் சித்திரவதை செய்பவர், தாங்கள் சிலுவையில் அறைந்துள்ளவர் கடவுள் என்று தெரிந்திருந்தால் இப்படி செய்திருப்பார்களா? ஒரு கடவுளை, கடவுளின் மகனை கொல்வதற்கு யாருமே தயங்குவார்கள். ஆனால் இயேசு கடவுளாக அவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை. அவர் சாதாரணமான, மிக மிக சாதாரணமான மனிதனாக, ஒரு தொழிலாளியாகத்தான் அவர்கள் கண்களுக்கு தெரிந்தார். அந்த சாதாரண ஆள் தங்கள் அரசுக்கு எதிராக கிளம்பிவிட்டார் என்று ரோமையர்கள் நினைத்தனர். தாங்கள் இதுவரை கட்டிக்காத்த யூத மத சட்ட திட்டங்களை எல்லாம் கேள்விக்குறியாக்கி தாங்கள் வணங்கி வந்த யாவையின் இலக்கணத்தையே மாற்ற முயல்கின்றார் இந்த இளைஞன் என்று யூத மத தலைவர்கள் நினைத்தனர். எனவே தங்கள் அரசு அழிந்துவிடக்கூடாது என்ற அரசியல் வெறியில், தங்கள் சட்டத்திட்டங்கள் மாறிவிடக்கூடாது என்ற மத வெறியில் இயேசு என்ற பிரச்சனையை முளையிலேயே கிள்ளிவிட அவர்கள் எடுத்த முயற்சிதான் சிலுவை தண்டனை. அந்த வெறி அவர்களது அறிவு கண்களை மறைத்துவிட்டது என்பதை முற்றிலும் உணர்ந்த இயேசு தெரியாமல் செய்கின்றார்கள் என்று தந்தையிடம் விண்ணப்பம் தருகின்றார். இது பொய் அல்ல, பரிவினால் எழுந்த கண்ணோட்டம்.
எனது அருமை அன்புள்ளங்களே, மன்னிப்பு நமது இயல்பாகவே மாற வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தும் வண்ணம் பலர் சொன்ன கருத்துக்களில் நம் உள்ளங்களில் ஆழமாய் பதிவது மார்க் ட்வெயின் அவர்கள் சொன்ன அற்புதமான வார்த்தைகள். Forgiveness is the fragrance that the violet sheds on the heel that has crushed it. அதாவது, மனமிக்க மலர் தன்னை மிதித்த கால்களில் தன் நறுமணத்தை பதிக்கின்றதே, அதுவே மன்னிப்பு. ஆம் அன்புள்ளங்களே, நம்மை சுற்றியுள்ள இயற்கையில் இதுபோல் பல நூறு எடுத்துக்காட்டுகளை நாம் காணலாம். தன்னை கசக்கி பிழிபவர் கையில் இனிய சாராய் மாறுகின்றதே கரும்பு, அதுவே மன்னிப்பு. தன்னை சுட்டெரித்தாலும் நறுமணம் தருகிறதே சந்தனம், அதுவே மன்னிப்பு. தங்களை வெட்டுகிறார்கள், விறகாய் எரிக்கிறார்கள் என்பதற்காக மரங்கள் நிழல் தர மறுக்கின்றனவா? இல்லையே. கலீல் கிப்ரான் என்ற கவிஞர் சொன்ன வரிகள் நம் நினைவுக்கு வருகின்றன. கொடுப்பதே மரத்தின் இயல்பு அழகு. நிழல் கொடுக்க கனி கொடுக்க ஒரு மரம் மறுத்தால் அதன் இயல்பு மாறிவிடும், அது இறந்துவிடும்.
அன்பு உள்ளங்களே, இயற்கையில் இப்படி ஒவ்வொன்றும் தங்கள் இன்னல்களை பெரிதுபடுத்தாமல் கொடுப்பதையே தங்கள் இயல்பாக ஆக்கிக் கொள்ளும் போது மனித இயல்பு மட்டும் ஏன் நேரத்திற்கு ஒன்றாய் மாறுகின்றது? வாழ்வில் அன்பையும் மகிழ்வையும் நிறைவாய் உணர்வதை விட வேறு ஓர் உயர்ந்த இயல்பு நிறைவு மனிதர்களுக்கு கிடைப்பது அரிது. அந்த நிறைவை அடைவதற்கு அடித்தளம் மன்னிப்பு. மன்னிப்பு தருவதும் பெறுவதும் முழு மனித நிறைவுக்கு நம்மை ஈட்டுச் செல்லும். அசிசி நகர் புனித பிரான்சிஸ் உருவாக்கிய அமைதியின் கருவியாய் என்னை மாற்றும் என்ற அந்த அற்புத ஜபத்தின் ஒரு பகுதியோடு நம் சிந்தனைகளை நிறைவு செய்வோம்.
மன்னிப்பதாலேயே மன்னிப்பு பெறுகின்றோம், கொடுப்பதாலேயே பெறுகின்றோம், இறப்பதாலேயே நிறைவாழ்வில் பிறக்கின்றோம்.
பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும், ஆறுதல் அன்பை அளித்து புரிதலை வளர்க்கவும், கொடுப்பதில் நிறைவை கண்டு மன்னித்து வாழவும், தன்னலம் ஒழித்து புதிய உலகம் படைக்கவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள்.
வத்திக்கானில் தான் தங்கியிருக்கும் சாந்தா மார்த்தா இல்ல சிற்றாலயத்தில் மார்ச் 10 இச்செவ்வாய் காலையில் திருப்பலி நிறைவேற்றிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கொரோனா தொற்றுக்கிருமி தாக்கத்தால் துன்புறும் நோயாளிகளுக்காக ஜெபித்ததோடு அருள்பணியாளர்கள் நோயாளிகளை சந்திக்க துணிச்சலை கொண்டிருக்குமாறு வலியுறுத்தினார். இத்திருப்பலியின் தொடக்கத்திலேயே நோயாளிகளுக்காக ஜெபிப்போம் என்று கூறிய திருத்தந்தை, மருத்துவ பணியாளர்கள் மற்றும் கொரோனா தொற்றுக்கிருமியால் துன்புறும் அனைவருக்காகவும் நம் இறை வேண்டல்களை எழுப்புவோம், குறிப்பாக அருள்பணியாளர்கள் நோயாளிகள் மற்றும் அவர்களுக்கு உதவுவோரை சந்திக்கவும், இறைவார்த்தை மற்றும் திருநற்கருணையின் வல்லமையை அவர்களுக்கு வழங்கவும் துணிச்சலை கொண்டிருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம் என்று கூறினார். இத்திங்கட்கிழமை திருப்பலியின் இறைவார்த்தை நாம் நம் பாவங்களை ஏற்று அவற்றை அறிக்கையிட வேண்டுமென்று நமக்கு கற்றுக் கொடுத்தது என்று இச்செவ்வாய் என்று தன் மறைவுரையை ஆரம்பித்த திருத்தந்தை, இன்று பாவிகளாகிய நாம் அனைவரும் தன்னோடு உரையாட வேண்டுமென்று ஆண்டவர் நம்மிடம் கேட்கின்றார் என்று கூறினார். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம். உங்கள் பாவங்கள் கடுஞ்சுவப்பாயிருக்கின்றன, எனினும் உறைந்த பணி போல அவை வெண்மையாகும் என்கின்றார் ஆண்டவர் என்ற இறைவாக்கினர் ஏசையா நூல் பகுதியை மையப்படுத்தி தன் மறைவுரை சிந்தனைகளை துவக்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ். நாம் செய்த காரியங்களை நினைத்து நாம் வெட்கப்படுவதால் ஆதாம் ஏவாளைப் போன்று நம்மையே நாம் மறைத்துக் கொள்ள தூண்டப்படுகின்றோம். பாவம் நமக்குள்ளே நம்மை முடங்கச் செய்கின்றது. அதற்கு மாறாக கடவுள் அதுபற்றி தன்னோடு பேசுவதற்கு நம்மை அழைக்கின்றார் என்று திருத்தந்தை கூறினார்.
மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மார்ச் 10 இச்செவ்வாய் காலையில் சாந்தா மார்த்தா இல்ல சிற்றாலயத்தில் ஆற்றிய மறையுரையின் ஒரு கருத்தை தன் ட்விட்டர் செய்தியாகவும் வெளியிட்டுள்ளார். பாவிகளாகிய நம் அனைவரையும் தன்னோடு உரையாட ஆண்டவர் என்று அழைக்கிறார். அஞ்சாதீர்கள், உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாயிருந்தாலும் அவை உறைந்த பனி போல வெண்மையாகும் என்ற சொற்கள் இச்செவ்வாய் என்று திருத்தந்தையின் முதல் ட்விட்டர் செய்தியில் பதிவாகியிருந்தன. அத்துடன் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இச்செவ்வாய் என்று நிறைவேற்றிய திருப்பலியை மக்கள் நேரடி ஒளிபரப்பில் காண்பதற்கு உதவும் வண்ணம் யூடியூப் முகவரியையும் தன் ட்விட்டர் செய்தியோடு இணைத்து வெளியிட்டுள்ளார்.
உங்களின் பரந்த இதயத்தை அறிந்திருக்கின்றேன். கொரோனா தொற்று கிருமிக்கு எதிராக நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இத்தாலியின் வெனைத்தோ மாநில மக்களுக்கு எழுதிய மடல் ஒன்றில் கூறியுள்ளார். கொரோனா தொற்று கிருமியால் இத்தாலியின் மற்ற பகுதிகளைப் போன்று நீங்களும் துன்பத்தையும் மரணத்தையும் அனுபவித்து வருகின்றீர்கள். இக்காரணத்தினால் நான் உங்களோடு ஜபத்திலும் மனிதாபிமான நிலையிலும் ஒன்றித்திருக்கின்றேன் என்று அம்மடலில் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். இத்தாலியை ஒன்று சேர்ந்து சீரமைப்போம் என்ற இலக்குடன் பதுவை தன்னார்வலர் 2020 ஐரோப்பிய தலைநகர் என்ற தலைப்பில் இவ்வாண்டை சிறப்பித்து வரும் பதுவை கத்தோலிக்கரை பாராட்டியுள்ளார் திருத்தந்தை.
இலங்கையில் கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா வென்று இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான குற்றவாளிகளை அரசு வெளிப்படுத்தவில்லை என்றால் தெருக்களில் வந்து போராட்டம் நடத்த தயாராக இருப்பதாக அந்நாட்டு கர்தினால் மால்கம் ரஞ்சித் அவர்கள் கூறியுள்ளார். கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழாவன்று இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல்களில் 40 வெளிநாட்டவர் உட்பட ஏறத்தாழ 300 பேர் இறந்தனர் மற்றும் குறைந்தது 500 பேர் காயமடைந்தனர் என்று கூறியுள்ள கர்தினால் ரஞ்சித் அவர்கள், இந்த தற்கொலை குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் தொடர்பாக இலங்கை அரசு நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளவில்லை என்று குறை கூறியுள்ளார். இலங்கை அரசில் மிக மூத்த நபர் இந்த குற்றவாளிகளை குற்றவியல் விசாரணை துறையின் முன் நிறுத்தியிருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள கர்தினால், அந்த நபர் இந்த குண்டுவெடிப்பு தாக்குதல் குறித்து முன்கூட்டியே அறிந்திருந்தாரா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளார்.
கொரோனா தொற்று கிருமி நெருக்கடி நிறைந்த நிச்சயமற்ற சூழல் நம்பிக்கை, எதிர்நோக்கு மற்றும் பிறரன்புக்கு எடுத்துக்காட்டாக கத்தோலிக்கர் வாழ்வதற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று தெற்கு அரேபிய அப்போஸ்தலிக்க பிரதிநிதி ஆயர் பால் ஹிண்டர் அவர்கள் கூறினார். குறிப்பாக தவக்கால பக்தி முயற்சிகள் மற்றும் தவக்காலத்தில் நற்செயல்களை ஆற்றுவதன் வழியாக நற்செய்தி விழுமியங்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்வதற்கு தற்போதைய சூழல் வாய்ப்பை வழங்குகின்றது என்று ஆயர் ஹிண்டர் அவர்கள் மேலும் கூறினார். ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் கொரோனா தொற்று கிருமி பரவலை தடுப்பதற்கு மிக கவனத்துடன் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் என்றும், தெற்கு அரேபியாவில் அனைத்து ஆலயங்களிலும் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் வருகிற ஏப்ரல் 2 வரை அமலில் இருக்கும் என்றும் ஆயர் ஹிண்டர் அவர்கள் கூறியுள்ளார்.
பெண்களின் மாண்புக்கு எதிராக ஆற்றப்படும் ஒவ்வொரு செயலும் பாவம் என்று பிலிப்பீன்ஸ் ஆயர் பேரவையின் அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். உலக மகளிர் நாளை முன்னிட்டு இவ்வாறு கூறிய பிலிப்பீன்ஸ் ஆயர் பேரவையின் பெண்கள் நல பணிக்குழு தலைவரான ஆயர் கிறிஸ்பின் வார்க்வேஸ் அவர்கள், பெண்கள் பயன்படுத்தப்படுவதும் அவர்களுக்கு எதிராக ஆற்றப்படும் அனைத்து குற்றங்களும் கடவுளை அவமதிப்பதாக உள்ளன என்று எடுத்துரைத்தார்.
நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. உங்கள் செய்மடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.